யாக்கோபு முதலாவது அதிகாரம் அந்த 8 வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 8 வசனங்களையும் எப்படி இந்த வசனங்களை உரைநடையாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இலக்கிய வகையை சார்ந்த வசன பகுதியை எப்படி புரிந்து கொள்ளுவது, முதல்ல யார் எழுதினதுங்கிறத பார்த்தோம், யாருக்கு எழுதப்பட்டது இந்த நிருபங்கிறத பார்த்தோம், நீ அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை இங்க பார்க்கிறோம். அது 2 வசனத்தில இருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, என் சகோதரன்னு கூப்பிடுகிறார். அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன, இவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைக்கு இது எழுதப்பட்டது. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்ப இந்த 2 வசனங்கள்ல இருந்தும் நம்ம படித்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த 2 வசனங்களும் அந்த கிறிஸ்தவர்கள் இருந்த சூழ்நிலையை பற்றி நமக்கு ஒரு உண்மையை தெரிவிக்கிறது. இந்த படிக்கிற பொழுது நம்ம கவனமா பார்க்கணும், படிக்கணும், என்ன விதமான ஒரு டென்ஸ் இலக்கண அமைப்புல இது இருக்குங்கிறத நம்ம மனசுல வச்சு பார்க்கணும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற பொழுது, ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்கணும். பவுலுடைய நிருபங்களுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பவுல் வந்து எப்பவுமே கிரீட்டிங்ஸ் கொடுத்து ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்பார். ஆனா இங்க யாக்கோபு ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்துக்கு வந்துடுறாருன்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். கிரீட்டிங்ஸ் வந்து படார்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு போயிடுறாருன்னா இட் மஸ்ட் பி அ சீரியஸ் திங், அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். என்னது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற பொழுது என்ன செய்யணும்னு சொல்லுகிறார். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்ப இங்க என்ன புரிந்து கொள்கிறோம், நீ பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது அந்த சோதனைகளை நீங்கள் எப்படி எதிர்நோக்கணும், அணுகணும்னு சொல்லுகிறார். எப்படி அணுகணும், அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எண்ணுங்கள்னு போட்டிருக்கு. சோதனைகள் வருகிற பொழுது, அதுவும் பலவிதமான சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அந்த சோதனைகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு அதை ஏன் சந்தோஷமாக நீங்க ஏற்றுக்கொள்ளணும், என்ன காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவிதமான சோதனைகளை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லுகிறேன்னு சொல்லி அத 3 வசனத்திலிருந்து 8 வசனம் வரையும் விளக்குகிறார். உண்மையிலேயே 3-4 இருக்குது, பாக்குறோமா இல்லையா? சந்தோஷமா ஏன் சோதனைகளை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி நீங்க ஏன் சந்தோஷமாக அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை 4 வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கும்படி, பூரணராயும் நிறைவுள்ளராக இருக்கும்படி, பொறுமையானது பூரணைக்குரிய கடக கடவது. இங்க பாக்குற பொழுது இந்த வசனங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையும், வார்த்தை பிரயோகமும் ரொம்ப ஆராய்ந்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப முதலாவது நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது, விசுவாசிகள் அந்த பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது அந்த சோதனையை எப்படி எதிர்நோக்கணும், சந்தோஷமாக எண்ணணும், அது மட்டும் தெரிஞ்சிருக்கோம். இப்ப இன்னும் ஆழமா நம்ம பார்க்கணும், கேள்விகள் கேட்கணும். பலவிதமான சோதனைகள், அவர் சோதனையில் அகப்பட்டிருந்தார்களா, அந்த சோதனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்களா, எதிர்காலத்தில் அந்த சோதனை ஏற்படுமேனு அதை பத்தி சொல்லுகிறாரா. அதான் அந்த டென்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு இல்லையா. When you are encountered, when you are faced with various trials, அங்க வருது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் ஏற்படுகிற பொழுதுன்னு சொல்லுகிற பொழுது அங்க அவங்க அந்த சோதனையில போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சோதனைகள் அது அடுத்தது. இப்ப அந்த சோதனைகள், பலவிதமான இடர்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குது. இன்னொன்னு இவர் சொன்னதும் இங்க வந்து அவசியம் என்ன சொன்னா, இங்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பலவிதமான சோதனைகள். இதே வார்த்தை வந்து 12 வசனத்திலையும் வந்திருக்குது. என்னது, சோதனையை சகிக்கிற மனிதன். அப்புறம் 13 வசனம், சோதிக்கிற எப்படுகின்ற எவனும். ஆகவே இந்த சோதனைங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், என்ன பொருள்னு. நம்ம இதை ஊகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, நீங்க பாட்டுக்கு எடுத்து சோதனை, அதான் நமக்கு தெரியுமே, உடனே என்ன ஆயிரும், ஊகமா போயிடும்.
போகம் பண்ண உடனே என்ன நடந்திருந்தா அதை முடிச்சிடுறீங்க, அப்புறம் அங்கிட்டு போறதுக்கு வழி இல்லை. யூ டோன்ட் நோ வெதர் அது சரியா பழையானு தெரியாம போய் போகம் பண்ணக்கூடாது. அதான் தெரியும் தெரியும். இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த நல்ல இங்கிலீஷ் பைபிள்ல மொழிபெயர்ப்புகள்ல இந்த ரெண்டாவது வசனத்துல இருக்கிற பலவிதமான சுதந்திர பலவிதமான ட்ரையல்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பலவிதமான ட்ரையல்ஸ். ஆனா 13வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்துல எல்லாம் பார்த்தோம்னா அத டெம்டேஷன் வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டு, ஆகவே இங்க தமிழ்ல அத சோதனைன்னு மட்டும் தான் இது பண்ணிருக்கிறாங்க. தப்பு இல்ல, ரெண்டுமே சோதனை தான். ஆனா அந்த மூல மொழியில் பயன்படுத்தி இருக்கிற என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக கொண்டாடாம இருக்குது வெளியே இல்லீங்களா. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சு கான்கார்டன்ஸ்ல ட்ரையல்னா என்னது, டிக்ஷனரியை பார்க்க கூடாது, கன்கார்டன்ஸ்ல என்ன கிரேக்க வார்த்தையில் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கணுமா இல்லையா. அப்படி பார்க்கிற பொழுது என்ன புரிந்து கொள்ளுகிறோம் சொன்னா, இங்க ட்ரையல்ஸ் சொல்லுகின்ற அந்த சோதனை ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது நமக்கு வெளியில இருந்து வந்து நம்ம தாக்குறது, அது உள்ளத்தை பாதிக்கும், உள்ளத்தையும் பாதிக்கும். வெளியில இருந்து வருகிறதுன்னு சொன்னா பெர்சிக்யூஷன், நம்முடைய சூழ்நிலைகள், வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கிற மனிதர்களால் நமக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள், துயரங்கள், துன்பங்கள். இப்ப 13வது வசனத்துல சொல்லியிருக்கு, நமக்கு உள்ளுக்கு இருந்து நம்முடைய இருதயத்தை பாதித்து எழுகின்ற இச்சைகளுக்கு காரணமாக இருக்கின்ற சோதனைகள், டெம்டேஷன். ஒன்னு உள்ளுக்கு பாதிச்சு அங்கிருந்து விளைவுகளை ஏற்படுத்துவது, இது வெளியிலிருந்து வந்து நம்மை பாதிப்பது. இப்ப ரெண்டு இருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம ஆராய்ந்து பாக்காட்டி நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியுமா, முடியாது. ஆகவே நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுதுன்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரஜாதியார் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் பலவிதமான அந்த சூழ்நிலையில் அவர்கள் விசுவாசத்திற்கு எதிரான இடர்பாடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது, பிரியம் ஏற்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணத்துல ஆசைப்பட்டு பாட்டுக்கு 4 கார் வாங்கி ஓடுறான், 5 வீடு வாங்கி வச்சிருக்கிறான். விசுவாசிகள் தங்களுடைய நாட்டிலிருந்து சபையை இழந்து இங்க எல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு இதெல்லாம் சோதனையாக வருகிறது. இவங்க டெம்டேஷன்ஸ் நிறைய இருக்குது அவருக்கு மத்தியில். அது மட்டும் இல்ல, இவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைய அனுசரிக்கிறவர்களாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்ய கூப்பிடுறானுங்க என்று சொன்னா அது முஸ்லீம் நாடு மத்த நாடுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் விசுவாசத்துக்கு ஏற்பட்டது. பல இடர்பாடுகள், கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் விசுவாசமாக வாழ முயற்சிக்கிற பொழுது புரிஜாதியார் மத்தியில் அதற்கு ஏற்படுகின்ற, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், பாதிப்புகள் இதெல்லாம் இங்க மனசுல வச்சிருக்கிறார். அதை கூட கூட புரிஞ்சுக்கலாம், நீ அடுத்த முழு யாக்கோபையும் படிக்கிற பொழுது சில இடர்பாடுகள் அங்க வருகிறத புரிந்து கொள்ளலாம் இல்லையா. ஆமா, எஸ். அப்ப இப்படியான பலவிதமான சோதனைகள் நீங்கள் விசுவாசியாக இருப்பதனாலே ஏற்படுகிற பொழுது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்கு யாக்கோபு பதில் சொல்ல, நீங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன், அதுக்கு என்ன பதில், எதுக்காக அப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா, அப்படி இந்த சோதனைகள் வருகிற பொழுது என்ன காரணத்தினால் வருகிறதுங்கிறத 3வது வசனத்துல அவர் பதில் சொல்லுகிறார். என்ன, உங்கள் விசுவாசத்திற்கு அது பரீட்சை. சோதனை வருவதற்கு காரணம் என்ன, உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. இப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும், சோதனையாக வருகிறது. கிரிக்கெட் பேட்டை எடுத்து அதை நல்ல பெட்டான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும், ஒரு போலை அடிச்சு பாக்குற நேரம் தான் படார்னு உடைஞ்சிக்கிச்சுன்னா பார்த்தா தானே தெரியும் அது பேட் ஒழுங்கா இருக்கான்னு. இந்த மாதிரி ஒரு சோதனை, அவங்க விசுவாசம் எப்படி இருக்குது, ஸ்டெடியா இருக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்குதா. சோதனைகளே இல்லன்னு சொன்னா நம்ம விசுவாசம், விசுவாசத்துல எப்படி வளர முடியும், முடியுமா, முடியாது. சில பேர் அதான் அந்த செழிப்பு உபதேசம் கொடுப்பாங்களே, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு. அதான் பிரச்சனையே வாழ்க்கையில வராது, இயேசுகிட்ட வந்துருங்க. நீங்க எல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு துன்பம் இல்லாம ஒழுங்கா இருந்திருக்கலாம், இயேசுகிட்ட வந்துருங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுடைய தவறான போதனால கிறிஸ்தவன் வாழ்க்கையில கஷ்டமே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் வாழ்க்கையில் நீ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ ஏதாவது பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் கஷ்டப்படுற. ஆனவருக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா வாழ்க்கையில துன்பமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு போலி போதனை கொடுக்குறாங்களா இல்லையா. அதுக்கு இதுக்கு என்ன செய்யறது, ஒரு சொல்லியே துன்பமே வந்தா நீ அவிசுவாசி சொல்றாரு, இல்ல நீ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏன், ரொம்ப அவசியம்ப்பா, அதுதான் உன் விசுவாசத்தை புடம்போட்டு காட்ட போகிறது. ஒரு பொன் புடம்போட போறது போல துன்பத்தை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கிறார் யாக்கோபு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், நீ வந்து உன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது. இப்போ இந்த இப்போ ரொம்ப அருமையான ஒரு படமாக காட்டுகிறார், சோதனையுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அது விசுவாசத்திற்கு பரீட்சையாக வருகிறது. இப்போ நீ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளாக போகணும், அதுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு, அதை வந்து ஒரு எதிரியாக பார்க்காத, இது ஒரு சாதனமாக வருகிறது தான். அப்படி வருகிற பொழுது என்ன நடக்கிறது, அந்த விசுவாசத்தின் அது பரீட்சையாக இருப்பதனாலே அதற்குள்ளாக நீ போகிற பொழுது அதை சகித்துக் கொண்டு அது உனக்கு பொறுமையை உண்டாக்கும், பேஷன்ஸ் உண்டாக்கும். பேஷன்ஸ் வந்து பொறுமை வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கின்ற ஒரு வேர்ச்சு, கிறிஸ்தவனுக்கு தான் அதை பொறுமையா இருக்க முடியும். ஆகவே நாள் என்ன சொல்ற, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணவராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது என்ன செய்யணும், பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப நீ விசுவாசத்தின் பரீட்சையாக அந்த சோதனைகளுக்குள்ளாக போகிற பொழுது அது பொறுமையை உண்டாக்குவது மட்டுமல்ல, அந்த பொறுமை அதை முழுமையாக தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீ இடம் கொடு. அப்ப அது பொறுமையாக நீ சகித்துக் கொண்டு அதற்குள்ளாக போகிற பொழுது அவனுடைய பலன்கள் என்னவா இருக்கும், நீ ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராய் நிறைவுள்ளவராக இருக்கும்படியாக வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னங்கறத 2, 3, 4 ரொம்ப ஸ்வீட்டா ஷார்ட்டா அங்க விளக்கிடு. இப்ப இதுக்கு வந்து இதை இவ்வளவு நான் படிச்சதுனால உங்களுக்கு படார்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க என்ன செய்யணும், பொறுமைனா என்னது, பரீட்சைனா என்னது, ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணர், இதுக்கு எல்லாம் என்ன செய்யணும், வார்த்தைகளுக்கான பொருள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப அந்த வார்த்தைகளுக்கான பொருளை எல்லாம் பார்த்து படித்து அறிந்து பொழுகிற பொழுதுதான் இந்த வசனங்களுக்கான அந்த அதுல சொல்லப்படுகின்ற அந்த போதனை முழுமையாக உருவம் கொடுக்குமா இல்லையா. உருவம் கொடுத்ததுனால தான் அங்க பார்த்து உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பிரசங்க தயாரிப்பு மற்றதெல்லாம். பிரசங்கினுடைய முதல் வேலை இதை கற்றுக்கொள்வது, இதில் இருக்கிறது என்னன்னு தெரிந்து கொள்வது. பலவிதமான வழி உபத்திரவங்க சோதனைனா டெம்டேஷன் அல்ல, ட்ரையல்ஸ் வாழ்க்கையில் வருகிற பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. ஏன், அது விசுவாசத்திற்கு பரீட்சையாக வருகிறது. அப்படி பரீட்சையாக வருகிற பொழுது அதுக்கு நீ இடம் கொடுக்கிற பொழுது அது உன்னில் பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமை அது பூரணமாக அதனுடைய இலக்குகளை எல்லாம் அடையும்படியாக நீ உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது என்ன நடக்கும், நீ பூரணராகவும் ஒன்றிலும் குறைவுள்ளாதவர்களாகவும் அப்படின்னா எல்லா தேவையும் நிறைவேற்றப்படுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாயும் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். ஒன்றிலும் குறைவில்லைன்னு சொன்னாலே நிறைவுள்ளவர்களாக தானே. அப்ப இது என்ன, இதெல்லாம் சொல்லுது, உன் விசுவாசம் எந்த அளவுக்கு வளரும், தேவனுடைய கிரியையில் கிருபையிலும் ஞானத்திலும் எந்த அளவுக்கு நீங்க வளரலாங்கிறத, அது பர்ஃபெக்டா அந்த பொறுமை தன்னுடைய நோக்கங்களை உன்னில் நிறைவேற்றிக் கொள்ளும் படியாக நீ அதற்கு இடம் கொடு. அதுக்கு என் ரிசால்ட்ஸ் என்னவாகும், நீ உன்னுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்திருப்பாய். இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அந்த எக்ஸஜிசிஸ் நடைமுறையை நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். வார்த்தைகளுக்கான பொருளை வேதப்படி சரியாக புரிந்து கொண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எடுக்கிற தொடர்பெல்லாம் பார்த்து புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் இவ்வளவு இப்ப நான் சொன்னதை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பதான் நிறைய செஞ்சிட்டோங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்ல. இதான் பேரு வேத பொருளுரை விளக்கம், எக்ஸஜிசிஸ்னா இதுதான். இதை செய்யாம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. என்ன விதமான இலக்கிய வகையை சார்ந்திருக்கிறது, யார் யாருக்கு எழுதுனது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன அவருடைய அந்த மக்களுடைய பின்னணி, என்ன என்ன விதமான சந்தர்ப்பத்தில் வாழ்ந்திருக்கிறார், பலவிதமான சோதனைகள்ங்கிறத நம்ம சரியா புரிஞ்சிக்காம நம்ம எப்படி சொல்ல முடியும், என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இதை படிச்சு பார்க்கிற பொழுது நமக்கு தெரிய வரும். எக்ஸாக்ட்லி எங்க வாழ்ந்திருக்காட்டி தெரிஞ்சாட்டி கூட ஒரு அளவுக்கு அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிற பொழுதுதான் அந்த மக்கள் அடைந்திருக்கிற அனுபவம், அவருடைய வாழ்ந்திருக்கிற சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கை நிலை, இதெல்லாம் தெரிகிற பொழுதுதான் இதனுடைய பொருள் நமக்கு புரியும். ஏன்னு சொன்னா எழுதினவர் யாருக்கு எழுதினாரோ அவருடைய வாழ்ந்த காலப்பகுதி என்ன விதமான நடைமுறை வாழ்க்கையில் இருந்திருக்குங்கிறதெல்லாம் தெரிகிற பொழுதுதான் அந்த சொன்ன காரியத்தினுடைய முழுமையான பொருளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கு பிறகுதான் அதை நம்ம என்ன பயனடையணும்னு பார்க்கணும். இல்லாட்டி எப்படி எழுதுறாரு? ஞானக்கண்ணில் பார்த்துருக்க முடியாதே, ஒரு அளவு சொல்லப்படலாம். இப்போ இதை முழுசாக வாசிச்சு பார்க்குற நேரம் தெரியும் என்னன்னு சொன்னால் எந்த விசுவாசிக்கும் ஏற்படுகிறது தான். ஒரு விசுவாசி மலேசிய நாட்டில் வாட் போடுகிற பொழுது பல உபத்திரவங்கள் இல்லையா, இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் போன சண்டே வேலை செய்ய வச்சிடறான். கிறிஸ்து காஸ்பல் சொல்ல முடியல, குடும்ப வாழ்க்கை வாழ முடியாத படிக்கு பல மணி நேரம் வேலை செய்ய வச்சிடறான். என்ன என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில பல விதமான, அதுவும் அன்னைக்கு உபத்திரவங்கள் கூடமாக கூட கூட இருந்திருக்கலாம். தானியேலுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களா இருந்திருக்கலாம், ஷட்ராக் மீஷா அபர்னிகோவுக்கு, இப்படி பல விதமான. அதனாலதான் பலவிதமான இடர்பாடுகள் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு இடர்பாடுகள் வருதா இல்லையா? இந்த மாதிரியான இடர்பாடுகள் பெரியசா இருந்திருக்கலாம், இல்லாட்டி சாதாரணமா இந்த நாட்டில் வாழ்கிற நேரம் உங்களுக்கு ஏற்படுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான எல்லா சோதனையிலும் வருகிற பொழுது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரியான எப்படி பார்க்கணும், அந்த சோதனைகள் மூலமாக கர்த்தர் உங்களை செய்ய போற காரியம் என்ன, இதெல்லாம் பார்க்கணுங்கிறார். ஏன்னு சொன்னாங்க, இது சொல்லப்பட்டதுக்கு ஒரு பின்னணி இருக்கா இல்லையா? அந்த பின்னணி தெரியாம அதனுடைய பொருளினுடைய பலனையே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்காம சொல்ல முடியாது. அதனுடைய அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தினுடைய வலிமை தாக்கம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவர் இருந்த சூழ்நிலை பின்னணி வாழ்ந்த முறை அதெல்லாம் தெரிஞ்சுக்காம, ஏன்னா முதல் அங்கே ஆரம்பத்தில் யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த மக்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எழுதப்பட்டதுனால அதெல்லாம் சரியா தெரிஞ்சு காட்டி அதனுடைய முழு உண்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ளுகிறவனாக ஒரு பிரசங்கம் இருக்கணுங்கிற இதுக்கு தான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு தெரியும் என்ன இதுல பாரத்தோடு அவர் எழுதி இருக்கிறாரு, எதுக்காக எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதே மாதிரி தான் எந்த பகுதியை எடுத்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்ல இல்ல சார், அது அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. இதறி இருக்கிறது தான் என்ன அர்த்தம், அங்களுடைய நாட்டில இருந்து விலகி போய் வேற நாட்டில் அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அங்கேயும் சொல்லி இருக்கிற அதே தான், அது பெர்சிக்யூஷன் காரணமாக வெளிநாடுகளிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரஜாதியார் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா அங்க வந்து 12 கோத்திரம்னு போடல, ப்ராப்ளம்ஸ் பெர்சிக்யூஷன் காரணமாக போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுடைய நாட்டில் தங்களுடைய சபையில இருந்து வாழ முடியாதபடி. அந்த கேள்விகள் நீங்க பிறகு கேட்கலாம், சரிங்களா? ஓகே, அதுக்கு டைம் கொடுக்கறேன். இப்ப வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொன்னதை நாங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்லிட்டு போறேன், ஒரு வசன பகுதியை எடுத்து அந்த வசன பகுதியுடைய வார்த்தைகள் பயன்படுத்திருக்கிற விதம், அந்த என்ன சொல்லுகிறது, அதனுடைய பின்னணி என்ன, என்ன காலப்பகுதி, யார் யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம பிரசங்கங்கிறத நினைச்சு பார்க்க கூடாது. இப்ப நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. எந்த பகுதி அது ஒரு நாள்ல செய்திட முடியாது, ஒரு வருஷத்திலையும் செய்திட முடியாது. அதனாலதான் நம்முடைய வேத படிக்க பிரசங்கம் செய்கிறவன் போதிக்கிறவங்களுடைய வேத வாசிப்பு வேத ஆராய்ச்சி ரொம்ப இருக்கணும், பிராணம் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், ரொம்ப இருக்கணும். ஏன்னா இதான் உங்களுடைய தொழிலாக இருக்கிறது. மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கிறதுக்கு இதே ஒரே வேதத்தை வச்சு தொடர்ந்து போதிக்கிறதுனால இதுல வளராதவன் எதுலையுமே வளைக்க முடியும். இதுல உழைக்காதவன் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய பலனை அவருடைய வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கு வழியே இல்லை. இதுக்காகத்தான் அந்த மாதிரியான போதிக்கிற வேலையை செய்கிறவர்களுக்கு ஒரு சபையில முழு நேர ஊழியம் ஏற்படுத்துறது வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை, முழு நேர சம்பளம்னு ஏற்படுத்துறது அவருக்கு வெளியில போய் உழைச்சு அந்த சம்பாதிக்க வேண்டிய நேரம் இருந்தா அவருக்கு படிக்கிறதுக்கும் இந்த ஆராய்ச்சிக்கும் நேரக்காது. அப்படி அவர் படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு ஒழுங்கா பிரசங்கம் பண்ணாதானே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்னு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காகத்தான் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய வேதம் படிச்சு பிரசங்கம் பண்ணக்கூடியவருடைய தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அதுல அவர்கள் அதிகமாக உழைக்கும்படியாக சபை என்ன செய்கிறது, அந்த உழைப்புக்கான நேரத்தை தங்களுடைய பணத்தை கொடுத்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் அவங்க என்ன செய்யணும், அதுல நிறைய உழைக்கணும். தட் இஸ் தேர் வொர்க், புரியுங்களா? அவங்களுடைய வேலை உழைக்கணும், அதுல அவங்க சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. தே ஹாவ் டு படிச்சு இதுல இருக்கிற அந்த ரத்தின கற்களை எல்லாம் வெளியே கொண்டாடணும், ஆராய்ந்து படித்து அதுல திறமசாலிகளா இருக்கணும். அதான் ஏபிள் டு டீச் சொல்லி புலட்டி இதுல கற்று இதெல்லாம் கொண்டு வரணும். அப்ப பாருங்க, இப்ப இதுல வந்து 5வது வசனத்துல இருந்து இன்னும் தொடர்ந்து சொல்லிட்டு போறார். பலவிதமான சோதனைகள் வருகிற பொழுது அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
அது வந்து உங்களுடைய விசுவாசத்திற்கு பரீட்சையாக இருக்கிறது. இந்த விசுவாச பரீட்சையானது எண்ணத்தை உருவாக்கும், பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமையை அதனுடைய இலக்குகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும்படி அது உங்களிலே நடக்க வேண்டும். அப்படி அது முழுமையாக நிறைவேறுகிற பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, பூரணர்களாக இருக்க முடியும். அதாவது விசுவாசத்தில் வளர முடியும். இங்க புரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம வந்து எக்ஸ்போசிஷனுக்கு போகல, வியாக்கியானத்துக்கு போகல, பிரசங்கம் தயாரிப்புக்கு போகல, அதுல பயன்பாட்டுக்கெல்லாம் போகல, புரிஞ்சுக்கிறத மட்டும்தான் செஞ்சிருக்கணும், எக்ஸஜீசிஸ். அப்புறம் அஞ்சாவது வசனத்துல அவர் என்ன சொல்றார்? தொடர்ந்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஏன் ஞானத்தை பத்தி பேசணும்? கேட்கணும். இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு? அதுக்கு என்ன தொடர்பு? கேட்கணுமா இல்லையா? திடீர்னு சப்ஜெக்ட மாத்துறீங்களா? படிக்கிறனே சப்ஜெக்ட மாத்துறாரா, வேற சப்ஜெக்டுக்கு போறாரா? ஏன் முன்னுக்கு சொன்னதுக்கு இதுக்கு என்ன ஏன் தொடர்பு இருக்கு? ஏன் ஞானத்தை பத்தி பேசுறீங்க? இங்க கற்றுக்கொள்ளுகிறோம், தொடர்பு இருக்கு. அப்படி நீ இந்த விசுவாச பரீட்சைக்குள்ளாக போகிற பொழுது, கஷ்டங்களின் மத்தியில் விசுவாச பரீட்சை போகிற பொழுது, அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிற பொழுது இந்த காரியம்லாம் செய்யணுமா இல்லையா? இப்ப இந்த விஷயத்தில் உனக்கு ஞானம் குறைவாக இருந்தால், இது நிறைவாக உன்னில் நடந்து முடியணும், அதனுடைய இலக்கை எல்லாம் சந்திக்கணும். அதுல ஏதாவது உனக்கு ஞானம் குறைவாக இருந்தால் என்ன செய்யணும்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். யார்ட்டப்பா போகணும்? இந்த மாதிரி கஷ்ட நேரத்துல சுவாச பரீட்சை நமக்கு ஏற்படுகிற பொழுது அதுக்குள்ளாலாம் போயிட்டு வர்றதுன்னா லேசா இருக்காது. அது பொறுமை, தன்னுடைய இலக்கை எல்லாம் நிறைவேற்றணும் நம்மளுன்னு சொன்னா அது ஒரு பெரிய காரியம். அதுக்கு நமக்கு ஞானம் தேவையா இல்லையா? ஒருத்தர் தான்ப்பா அதை கொடுக்க முடியும். நீ கர்த்தர்கிட்ட போகணும். அப்ப அந்த கர்த்தர் யாருங்கிறதையும் அங்க ஒரு டாக்டர் ஆஃப் காட் மாதிரி கொடுக்கிறாரா இல்லையா? என்னக்கா யார் எப்படி அவர் யாருக்கும் கேட்கிறவங்களுக்கெல்லாம் பூரணமாக கொடுக்கிறவரும். அப்படி கேட்கிற பொழுது ஏண்டா கேட்டேன், நம்மை கடிந்து கொள்ளாதவருமாக இருக்கின்ற கர்த்தர். சம்பூரணர் சொன்னா சமஸ்கிருத வார்த்தை. இப்ப பரீட்சை, சம்பூரணம், இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சமஸ்கிருதம் தமிழோட போட்டு பின்னி பிணைஞ்சு இருக்குது. அதனால நமக்கு புரிஞ்சுக்கணும், சம்பூரணம்னு சொன்னா பூரணம், சம்பூரணம், முழு பூரணம். ஐயோ, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கேட்கிற பொழுது அவனுக்கு கொடுப்பார். அதான் தேவன். ஞானம் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். உண்மையாகவே ஞானத்தை கேட்டு என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன். அப்புறமா அவர் வீட்டில் யாருக்கு அது கொடுக்கப்படாதுன்னு சொல்றார். ஆனாலும் இருந்த பொழுதும், இப்ப இந்த மாதிரி வேதம் படிக்கிற நேரம் அந்த ஆனாலும் அதுக்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. காரணம் இருக்கு, சொல்லிட்டேன். இருந்தாலும் கேட்டா கொடுப்பாரு, காம இருக்க மாட்டார். ஆனா தம்பி, கேட்கிற பொழுது பாத்தீங்களா, நீ கேட்கிற பொழுது ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டேன்னு சொன்ன கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம, தமிழ் சரியில்லை இன்னைக்கு, தமிழ் இல்லை, என்ன எவ்வளவாகிலும் சந்தேகப்படும், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமலும் இருக்கணும். அதாவது ஒரு சொட்டு சந்தேகம் இல்லாம, கிராமத்துல சொன்னா அப்படி சொன்னாதான் புரியும், சொட்டு சந்தேகமும் இல்லாம விசுவாசத்தோடு ஓரத்துல கொஞ்சம் சந்தேகம் வச்சுக்கிட்டு கேட்போம். ஆண்டவர்கிட்ட வரணும்னு சந்தேகமே இருக்கக்கூடாது, முழு விசுவாசத்தோடு. என்ன சொன்னா, மனுஷனுக்கு தான் நம்ம இருதயம் தெரியாட்டியும், அவுன்ஸ் சந்தேகம் இருந்தாலும் அவருக்கு தெரியாம போகாது. விசுவாசத்தோடு கேட்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா அந்த யாக்கோபு. சந்தேகப்படுறவனை பத்தி அவர் நமக்கு கொஞ்சம் கிளியரா கொடுக்கறாரு. சந்தேகப்படுறான் எப்படிப்பட்டவன்? சந்தேகப்படக்கூடாப்பா, நீ முழு விசுவாசத்தை கேட்கணும். ஆனா அவனுக்கு தெரியுமா சந்தேகப்படுறான் எப்படின்னு பாருங்க. அழகா சொல்ற, அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலினாலேக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு பெரிய இமேஜரி ஒண்ணு வருதா இல்லைங்களா? காத்துல, கடல்ல போய் பாருங்க, காத்துல எப்படி காற்றினால் அடைபட்டு அடைகின்ற, அது என்னவா காத்து அடிச்சுன்னா எங்கிட்டும் போவோம், அங்கிட்டும் போவோம், அங்கிட்டும் போவோம். எங்க போகுதுன்னு தெரியுமா? டிட்டர்மின் பண்ண முடியுமா? எங்கிட்டு தான் போக போகும்னு சொல்ல முடியுமா? இல்லையே, எங்க போவோம், அங்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இங்கே போவோம், அவாடு போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா என்னது, எங்க நிக்கிறதுன்னே தெரியாம எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்ப அப்படியானவனுடைய நிலை என்ன? அவனுக்கு என்ன டிசிஷனும் எடுக்க முடியாது. இங்கே போவோம், அங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். சரி, ஏன் அப்படி அவனால் ஒரு தீர்மானத்துக்கே வர முடியாதா இல்லையா? உறுதி இல்லாதவன் அதான் சொல்லுது. ஏன் அப்படியும் சொல்லிட்டு, அப்ப அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகவும் பெறலாம் என்று நினையாதிருப்பதாக.
நீ இந்த மாதிரி காட்டில் அடைஞ்சிட்டு போடுற அலை மாதிரி சுத்திட்டு இருந்தா உனக்கு கத்தத்துல ஒன்றும் கிடைக்காது. ஏன்னு சொன்னா உனக்கு ரெண்டு மனம் இருக்குது, உனக்கு டிசிஷன் எடுக்கவே தெரியாது. இதுவா 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 இதுவா, நிலையில்லாதவன், டபுள் மைண்டட்னு சொல்றது, நிலையில்லாதவன், உறுதி இல்லாதவன். கத்தட்ட வர நேரம் என்ன செய்யணும், உறுதியோடு ஒரு விசுவாசத்தோடு வருகிற பொழுதுதான் அந்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கா இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒன்னுல இருந்து ஒன்னுக்கு பில்ட் பண்ணி கொண்டு போற மாதிரி எல்லாம் இருக்கா இல்லைங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் இன்னும் இது பண்ணி இது எவ்வளவு பிரசங்கம் பண்ணும், இந்த இது எவ்வளவு பிரசங்கம் பண்ணும், ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு உள்ளதா, அது ஒரு பெரிய காரியம். அதுக்கு நம்ம வரவே இல்லை, புரிஞ்சுக்க மட்டும்தான் செய்யறோம். இப்ப காரியத்தை மட்டும்தான் இப்ப செய்யறோம் பாருங்க. இப்ப இதுவரை நான் சொன்ன இப்ப அந்த எட்டு வந்து ஒன்னுல இருந்து எட்டு வரையும் ஒரு செக்ஷன், அதுக்கு பிறகு இன்னொன்னுக்கு போயிருது. ஆகவே இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது ஒரு பொருள்னு தெரிஞ்சுக்கணும் படிக்கிற பொழுது, இல்லாட்டி எங்கேயோ போயிடக்கூடாது. இப்ப நீங்க ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இன்னொன்னு விஷயத்துக்கு போயிடுறாரு, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை கொடுத்து மேன்மை பாராட்டணும். இப்படி அப்படி இன்னொரு விஷயத்துக்கு போகிற நேரம் இதோட தொடர்பு இல்லாததுன்னு நினைக்க கூடாது. நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய தொடர்பு இருக்கு, தொடர்பு இல்லாம இல்ல. இருந்த பொழுதும் இன்னொரு விஷயமாக மாறுகிறது, இடையில அதை கொண்டு வருகிறார். தாழ்ந்தவன் ஐசுவரியவான் இவர்களை பற்றி சொல்லுகிறார், காரணம் இருக்குது. ஆனாலும் இந்த முதல் ஒன்னுல இருந்து எட்டு வரையும் ஒரு செக்ஷன். இப்ப இதை வந்து படிக்கிறவங்க எப்பவுமே இந்த யாக்கோபுல இருந்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ண போறதாக இருந்தா முதல்ல ஒரு முழு அதிகாரத்தையும் படிச்சு எங்கெங்க இருக்குன்னு ஒரு பிரிவு எழுதி வச்சுக்கணும், அதை தப்பு விடக்கூடாது. அதாவது ஒரு நூல்ல இருந்து பிரசங்கம் பண்ண போறோம்னாலே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முந்தையே மூணு மாசத்துக்கு முந்தையே ஆரம்பிச்சிடணும். அதை படிக்கிறது படிச்சு எங்க எந்த செக்ஷன் பிரிவு, முதல் அதிகாரத்துல இருந்து எங்க இருந்து எதுவரை ஒன் செக்ஷன், ரெண்டாவது இதெல்லாம் பிரிச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே. ஏன்னா நமக்கு முழுசா எல்லாம் தெரிஞ்சாதான் அது நல்ல அறிவு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூட முடியும். பாட்டுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்க கூடாது, நம்ம முழிச்சோன்னு தான் அவங்களும் முழிப்பாங்களே. இங்கே போறோம்னு இவருக்கே தெரியாதுங்கிறது பேசுற நேரமே தெரிஞ்சு போயிருமா இல்லையா? இப்போ எப்படி அவங்க நம்மளோட சேர்ந்து வர முடியும்? மேப் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கணும், இது ஆரம்பம் இங்கே முடியுது, இடையில எங்கே எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆகவே நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஆராய்ந்து படிக்க வேண்டியதாக அது இருக்கு, சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இப்ப இதுவரையும் நம்ம செஞ்சுக்கிட்டோம், இதுதான் எக்ஸஜீசிஸ். பொருள் வார்த்தை, அதுக்கான அர்த்தங்களை தெரிந்து கொள்வது, சொல்லப்படுகிற பொருள் என்ன, அதுக்கு என்ன கண்டினியூவேஷன் இருக்கு, வேற எதுவும் விஷயத்துக்கு போகுதா, அதுக்குள்ள கொண்டு வர, இதெல்லாம் நம்ம பூரணமா தெரிந்து கொண்ட பிறகுதான் நமக்கு தெரியும், ஓகே இதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், தான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட அந்த பகுதி எந்த இலக்கிய வகையில கொடுக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கு ஆன விதிகளை எல்லாம் பயன்படுத்தி படித்து அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கு. இது வந்து இப்ப இவ்வளவு நேரம் மத்தேயு 13ல இருந்து ஒன்னு எடுத்து பார்த்திருக்கோம், அது ஓமை, இது உரைநடை. இதே மாதிரி தான் நீ வரலாற்று பகுதியை எடுத்தாலும் தீர்க்க தரிசன பகுதியை எடுத்தாலும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்தந்த இலக்கிய வகைகளுக்கு ஏற்ற விதிமுறைகளை பயன்படுத்தி அதை படிக்கணும். இப்ப இந்த இந்த எக்ஸஜீசிஸ் சொல்லுகிற இந்த வேத பொருளுரை விளக்கம் இருக்குல்ல, இதை பெற்றுக் கொள்ளுகிறது ரொம்ப அவசியம் பிரசங்க தயாரிப்புக்கு. இது இல்லாம பிரசங்க தயாரிப்புக்கு போகக்கூடாது. இப்ப இதை இங்க பெற்றுக் கொள்ளுகிறதான் நம்ம நிறைய எழுதி வச்சுக்கணும் பேப்பர்ல. ஏன்னா இதெல்லாம் இதுல நம்ம இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த சத்தியங்கள் உண்மைகளை தான் பிறகு பிரசங்கமாக தயாரிக்க போகிறோம், பிரசங்க தயாரிப்புக்கு உதவ போகிறது. அதனாலதான் இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து எல்லாம் வச்சு, இதெல்லாம் படிப்பு 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 ஆராய்ச்சி படிப்பு. இந்த பெற்றுக்கொண்ட இவ்வளவு சத்தியங்களையும் வைத்து அந்த பகுதியை புரிந்து கொண்டு பிறகு பிரசங்கத்தை தயாரிக்கிற பொழுது இங்க பெற்றுக்கொண்ட இந்த உண்மைகளை தகுந்த இடத்துல சரியான முறையில அங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இங்க எங்க பயன்படுத்தணும், அங்கெங்க பயன்படுத்த போகிறோம். ஓ எஸ், இது முடியாம வேற எதுக்குமே போகக்கூடாது, பிரசங்கம் என்னமே வரக்கூடாது, அதெல்லாம் பிறகு முதல்ல படிச்சு தெளிவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம பிறகு அவுட்லைனும் இதுல பிரசங்கம் பண்றது எதை இதுல வருங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகுதான் நம்ம ஈடு அங்க நம்ம போகவே இல்லை, கை வைக்கல. இங்க எக்ஸஜீசிஸ் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கோம், ஆராய்ச்சி மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம செய்ததுக்கு பயன்படுத்த ஏழோ எட்டோ அங்க கொடுத்துருக்குது, இவ்வளவு தெரியுது.
அந்த வார்த்தைகள் அதுக்கான பொருள் என்ன, செக்யூலர் லாங்குவேஜில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, பிப்ளிக்கல் லாங்குவேஜில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, சோதனைங்கிற வார்த்தை அதுக்கான பொருள், பரீட்சை, விசுவாசம், பூரணர், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இருக்கிற இமேஜரி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஆராய்ஞ்சு அவ்வளவு பொருளையும் பெற்று இதை நம்ம எந்த விதமான சந்தேகமும் இல்லாம சரியாக புரிந்து கொள்ளணும். முதல்ல இப்ப இவ்வளவு நேரமும் செஞ்ச அத்தனை காரியங்களையும் ஆராய்ச்சியும் செய்யாததுனால தான் அதை எடுத்து தாங்களுக்கு நினைச்ச விதத்துல எதையாவது உளறிட்டு போகிற ஒரு ஆபத்து ஏற்படும். வேதம் படிக்கிறதுனா இப்படிதான் படிக்கணும், வேதம் படிக்கிறதுனா இப்படி இப்படி படிச்சா மட்டும்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிற சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேற வழியே இல்லை, தெரிந்து கொள்வதற்கு வேற வழியே இல்லை.